நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இப்போ நம்ம ஒரு அனுபவம் மிக்க உழவரை சந்திக்க போகிறோம். நமது பல்கலைக்கழகம் புதிதாக வெளியிடக்கூடிய பல தொழில்நுட்பங்களை நல்ல ஆர்வத்தோடு பின்பற்றி அதில் வெற்றியும் பெற்றிருக்கக்கூடியவர். இவர் தன்னுடைய அனுபவங்களை இப்போ நம்மளோட பகிர்ந்துக்க போகிறாரு. கேட்போம் வாங்க. வணக்கங்கய்யா. விவசாயம் இன்னைக்கு பல்வேறு சவால்களை சந்திச்சுட்டு வர சூழ்நிலையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறதும் செலவை குறைக்கிறதும் அதே சமயம் தொழில்நுட்பங்களை சரியான நேரத்தில் பின்பற்றுவதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு பயிர் சாகுபடியில் பயிர் பாதுகாப்புக்காக நம்ம செய்கிற செலவு தான் அதிகமாக இருக்குது. செலவை குறைக்கிறதும் ஒரு வகையில் சேமிப்பு மாதிரி தான் இல்லைங்களா? நம்ம முன்னாடியெல்லாம் வந்து இந்த பயிர் பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய மருந்துகள் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு பாதகம் விளைவிக்கிறதுனால அதையெல்லாம் குறைச்சிட்டு இயற்கையான முறைகளில் போகணும் இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பயிர் பாதுகாப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கும் போது உங்களுடைய இந்த நீண்டகால வேளாண்மை அனுபவத்தில் எப்படிங்க இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைங்கிறத எந்த அளவுக்கு நீங்கள் பின்பற்றிட்டு வரீங்க?
இன்றைக்கி சூழ்நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைங்க. இப்போ பார்த்திங்கன்னா பயிர் பாதுகாப்பு மருந்துகள் பார்க்கும்போது பூச்சி மருந்துகள், பூசணக்கொல்லி, களைக்கொல்லி இதுகளெல்லாம் பயன்படுத்துகிறோம். இப்போ 1954 பார்த்திங்கன்னா 434 மெட்ரிக் டன் தான் பயன்படுத்தப்பட்டது பூச்சி பூசண மருந்துகள்லாம். ஒரு ஹெக்டரில் பார்த்திங்கன்னா 5.4 கிராம் தான் பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 85,000 மெட்ரிக் டன் அளவுக்கு பூச்சி பூசணக்கொல்லிகள்லாம் பயன்படுத்தப்படுது. ஒரு ஹெக்டருக்கு பார்த்திங்கன்னா 381 கிராம் அந்த அளவுக்கு பயன்படுது. இப்போ பார்த்திங்கன்னா பூச்சியல் துறை வல்லுநர்கள், இயற்கை ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக பயிர் பாதுகாப்புன்னு பார்க்கும்போது இயற்கையே வந்து ஒரு 60% செஞ்சுக்கும், 27% செய்ய முடியாது, 13% தான் நாம் செய்கிறோம், அதுலேயும் ஒரு 50%. இப்போ நாம் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறோம், பூசணக்கொல்லி களைக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கும்போது நம்ம பல வித வடிவங்களை பயன்படுத்துகிறோம். ஒன்றா திரவ வடிவம், இல்லைன்னா குருணை வடிவம், இல்லைன்னா தோல் வடிவம். குறிப்பாக இந்த தோல் வடிவம் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த தேனீக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா அது காற்றுலாம் அடிச்சலப்பட்டு அந்த தேனீக்கள் வந்து மடிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படி நாம் அடிக்கிற அந்த மருந்துகள்லாம் நீரிலும் நிலத்திலும் காற்றிலும் எல்லாம் கலந்து சுற்றுச்சூழல் மாசுபடுது. அது நிலத்தடி நீரிலும் பல விதங்களில் நம்மளுக்கு உணவுப் பொருள் மூலமாக, அது உணவு சங்கிலி மூலமாக மீண்டும் நம்மளே வந்தடைஞ்சு அநேக நோய் நொடிகளுக்கு நாம் ஆளாகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1973 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அதாவது பூச்சிக்கொல்லிகளின் எஞ்சிய நச்சுத்தன்மை எந்தெந்த பயிர்களில் எந்த அளவுக்கு இருக்குது, அதை எப்படி தவிர்க்கிறது, அதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருது. இப்போ அண்மையில் எடுக்கப்பட்ட மாதிரிகளோடு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தக்காளி, வெண்டை, கத்திரி, முள்ளங்கி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இது மாதிரி பயிர்களெல்லாம் எஞ்சிய நச்சுத்தன்மை இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் அறுவடை கால இடைவெளி வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உதாரணமாக சொல்லணும்னா இப்போது முட்டைக்கோஸில் வந்து குயினல் பாஸ் மருந்து 0.05% அடிச்சிருக்குன்னு வைங்க, அறுவடை கால இடைவெளி 16 நாள்னு சொல்கிறாங்க. அதே அளவு மருந்து அதே சதவீதம் தக்காளியில் அடிச்சிங்கன்னா அறுவடை கால இடைவெளி 5 நாள் தான். இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பயிருக்கு பயிர் அறுவடை கால இடைவெளி மாறுபடுது. நாம் அந்தளவுக்கு அதையெல்லாம் நாம் அப்படியே பண்ணிட்டாலும் அதே உப்பு கரைசலில் அந்த காய்கறியெல்லாம் கழுவி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அந்த 90% ஓரளவுக்கு அந்த எஞ்சிய நச்சுத்தன்மை நீங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேக வைக்கும் போது ஓரளவுக்கு போயிடுதுங்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் சிந்தட்டிக் பயிர்த்திராய் மருந்துகள்லாம் நம்ம அடிக்கும்போது அந்த வெப்பத்தினால் கூட அதை கொஞ்சம் அழிக்க முடியாத அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உலக சுகாதார ஆய்வு மையம் என்ன சொல்லுதுன்னா, வருஷத்துக்கு உலகத்தில் 20,000 பேர் பூச்சிக்கொல்லியின் எஞ்சிய நச்சுத்தன்மையினால் செத்துருக்குறாங்கிறங்கிற ஒரு அண்மையில் ஒரு ஆய்வறிக்கை, அதில் அந்த செய்திகள்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அதனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, முடிஞ்சளவுக்கு தரமான உணவுப் பொருள், அது காய்கறியாக இருந்தாலும் சரி பழங்களாக இருந்தாலும் சரி, நாம் உற்பத்தி செய்யும்போது அதாவது ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மருந்துகளை தவிர்த்து இயற்கை முறையில் என்னென்ன கடைபிடிக்கணுமோ அதை கடைபிடிச்சிட்டு வரணுங்க. உதாரணமாக அந்த வேரல்கள், வாடல் நோய் இதுகள்லாம் நிலக்கடலை பயிர் வகைகள், காய்கறி பயிர்கள் இதெல்லாம் வருதுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோடெர்மா விருடி, ஏன்னா எதிர் உயிர் பூசணம், அது 1 கிலோ விதைக்கு 4 கிராம். சூடோமோனஸ் எதிர் உயிர் பாக்டீரியா, அது வந்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம். இது மாதிரி விதை நேரத்தை செஞ்சு விதைக்கலாம். நாற்றுன்னு வைங்க, இது 1 கிலோ அது 1 கிலோ, 100 லிட்டர் தண்ணியில் கலந்து நாற்றுகளை நினச்சி நல்லலாம். சாயில் அப்ளிகேஷன் ட்ரைகோடெர்மா விருடி, சூடோமோனஸ் இதெல்லாம் 1 கிலோ 1 கிலோ எடுத்துகிட்டு அதோட அசோஸ் பயிர் எல்லாம் பாஸ்வாபாக்கிட்டு இது கூட கலந்து ஒரு 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து நாம் வயல்லையும் இடலாம். இப்படியெல்லாம் அடிப்படை கையாளும் போது இந்த வயிறல்கள் வாடல் நோய் இதையெல்லாம் நாம் கட்டுப்படுத்திடலாங்க. அப்புறம் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா உளவியல் முறையில் பார்க்கும்போது கோடை உழவு, கோடை உழவு செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே உங்களுக்கு அந்த கம்பளி சிவப்பு கம்பளி கூட்டு புழுக்கள் மற்றும் சில அநேக பூச்சி புழுக்களின் கூட்டு புழுக்கள் களை விதைகள் இதையெல்லாம் மேலே வருது. அது வந்து பறவைகள் வேணாலும் அது சாகடிக்கப்படுது. சூரிய ஒளியாலும் நல்ல விதமாக அந்த களை விதைகள் சில பூச்சிகளாம் வெப்பத்தினாலும் அழிக்கப்படுது. அதையும் செய்யலாங்க. அப்புறம் எதிர்ப்புத்திறனுள்ள ரகங்களை தேர்ந்தெடுக்கிறது இது மாதிரியும் நாம் கையாளலாம். அப்புறம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுண்ணி விடுறது ட்ரைக்கோட்டுமா கையில் ஒன்று அது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிப்புழு தக்காளியில் இதிலெல்லாம் பூக்கும் தருணத்தில் நாம் விடலாங்க. அதே மாதிரி நெல்லில் ட்ரைக்கோட்டுமா ஜப்பானிக்கும் அப்படிங்கிற ஒட்டுண்ணிகள்லாம் விடுறாங்க. அப்புறம் என்பி வைரஸ் கரைசல் தெளிக்கலாங்க. அப்புறம் இனமைக்கு பொறி அதுவும் 1 ஏக்கராவுக்கு 5 வைக்கலாங்க. உதாரணம் பார்த்திங்கனா இந்த சாரோஞ்சம் பூச்சியில் கட்டுப்படுத்துறதுக்கு மஞ்சள் வண்ண ஒட்டு பொறின்னு இருக்குதுங்க, 1 ஏக்கராவுக்கு 5 வைக்கலாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த கொட்டாங்குச்சி இருக்குது பாதுங்க எளிமையாக, அதில் ஒரு குச்சி வச்சுங்க, அதுலேயும் கூட மஞ்சள் வண்ணம் அடிச்சுங்க, கிரீஸோ அல்லது விளக்கணைய தடவை பயிரினுடைய உயரத்துக்கு வச்சுட்டு கூட இந்த வெள்ளையெல்லாம் வந்து அதில் வருது, வந்து ஒட்டிக்குது. நாம் அதை தொடச்சி அரைச்சிட்டு பின்னியும் நாம் புதுசாக பின்னியும் அந்த கிரீஸில் அது இதெல்லாம் தடவலாங்க. இப்படி உயிரியல் முறைகளையும் நாம் ஒருங்கிணைக்கிறோம். அதுவாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இப்போ அண்மையிலோடு கண்டுபிடிச்சிருக்காங்க பிவேரிய பேசியான B2 எதிர் உயிர் பாக்டீரியா. அது வந்து காய்கறி பயிரில் அசுவினி இலைப்பேன் காய் தொலைப்பான்கள் இலை கடுத்துண்ணும் புழுக்கள் இதையெல்லாம் நல்ல முறையை கட்டுப்படுத்துங்க. இது பார்த்திங்கன்னா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் அப்ளை பண்ணலாங்க. விதை நேர்த்தி செய்கிறது, உங்களுக்கு சாயில் அப்ளிகேஷன், நாற்றுகளை நினைச்சி விடுறது, 3 முறையிலும் அது கடைபிடிக்கலாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகளினுடைய புறத்தோலில் போய் படிஞ்சு சரியான தருணத்தில் அது தொலைச்சிட்டு போய் அது வந்து உள்ளே போய் அது அப்படியே அந்த வளர்ந்து அந்த பூச்சியை பூசணத்தாலே மூடிக்குது. அப்புறம் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது சில நொதிகள் உற்பத்தி செஞ்சு அந்த பூச்சிகளை அழிக்குதுங்க. இதுகெல்லாம் நாம் கடைபிடிக்கலாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்பத்திலே திடீர்னு நாம் ஒரு இதுக்கு போயிடக்கூடாதுங்க. அதாவது எடுத்த உடனே ரசாயன மருந்து அடிக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாம் படிப்படியாக தான் கையாளணுங்க. இப்போ ஒரு கூட்டமாக இருக்குதுன்னா ஒரு ரோட்டிலே கலவரம் மாறிச்சுன்னா முதல்ல என்ன சொல்கிறாங்க, முதல்ல தடியடி பண்ணுறாங்க, 2வது கண்ணீர் பிரயோகம் செய்கிறாங்க, கடைசியில் தான் துப்பாக்கியால் சொல்கிறாங்க. நாம் அது மாதிரி தானுங்க படிப்படியாக தான் செஞ்சு முடியாத காலத்துக்கு தான் இந்த உயிரியல் முறை இந்த தாவர பூச்சிகள் இதெல்லாம் கையாண்டுட்டு கடைசியில் முடியாத காலத்துக்கு தான் நம்ம ரசாயன பூச்சிகளுக்கு போகணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே வண்டு வகைகள் பார்த்திங்கன்னா பொறி வண்டு, தரை வண்டு, தரை நீள வண்டு, ஊனுனிசில் வண்டு, அசாசின் வண்டு, ஸ்டைபைலைட் வண்டு இதையெல்லாம் வந்து இறை விலங்குகளுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீள்தாடை சிலந்தி, வட்ட சிலந்தி, சிறுவட்ட சிலந்தி, ஓனா சிலந்தி, தாவம் சிலந்தி, பை சிலந்தி இவைகளும் வந்து சிறந்த வகைகளில் இறை விளங்கிகளுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிராக்மரியா குழவி, பிரகோனட் குழவி, இக்னோமேட் குழவி, செலானஸ் குழவி, டெட்ராடெகஸ் குழவி இது குழவி வகைகளில் இறை விளங்கிகளை செயல்படுது. அப்புறம் டாக்கினட்டி, தட்டாணி, சிறுபிட்டி, களவாணி, பை பைன் குளிட்டி இது ஈக்கல் வகைகளைங்க. மிரிட்னாவாய் பூச்சி, கவசனாவாய் பூச்சி, பூநாவாய் பூச்சி, முதுமூல் நாவாய் பூச்சி, கொலையார் நாவாய் பூச்சி, சிறுதலை நாவாய் பூச்சி, நீர்தாண்டி, நீர் மதப்போன் இதெல்லாம் நாவாய் பூச்சி வகைகளில் இறை விலங்குகளாக செயல்படுது. அதுபோக தட்டான், ஊசி தட்டான், நீள்கொம்பு வெட்டுக்கிளி, தொழு வெட்டுக்கிளி இதுகெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையிலே நம்மளுக்கு இயற்கை எதிரிகள்னு சொல்கிறோம். ஒவ்வொரு பயிரிலும் இந்த இறை விலங்குகள் பார்த்திங்கன்னா சிலது பார்த்திங்கன்னா இந்த நான் பைப்பைன் குளிட்டின்னு சொன்னேன் அது வந்து நெல்லில் இருக்கும், பொறி வண்டு வந்து பருத்தியில் வரும், அசுவனையும் பிடிச்சி சாப்பிடும், சிலதெல்லாம் சொல்லுவாங்க முதுமூல் நாவாய் பூச்சி இது மாதிரி பூ நாவாய் பூச்சி இதெல்லாம் நிலக்கடையில் வருது. இப்படி நாம் அதே அடையாளம் அப்படியே கொஞ்சம் நல்லா பயிர் சுற்றி பார்த்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக எதாவது தோணுது, அது என்ன தின்றுருக்குது எல்லாம் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நாம் அது வந்து அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அப்போ சில ஊடு பயிரெலாம் செய்யணுங்க. உதாரணமாக பருத்தியில் பார்த்திங்கன்னா பயிர் வகைகள், அப்புறம் மக்காச்சோள பயிர், சூரியகாந்தி இதையெல்லாம் நாம் வரப்பயிராக பயிரிடும்போது அந்த மகரந்தத்தினுடைய வாசனையாலும் அது கவரப்பட்டு இந்த நன்மை செய்யும் பூச்சிகளெல்லாம் நாம் இனப்பெருக்கம் அடையுதுங்க. அதே மாதிரி நிலக்கடையில் பார்த்திங்கன்னா 6:1 6 வருஷத்துக்கு 1 வருஷம் கம்பு, 4 வருஷத்துக்கு 1 வருஷம் தட்டைப்பயிர் இதெல்லாம் பயிரிடும்போது நம்மளுக்கு இந்த பொறி வண்டு, இந்த கொலையார் நாவை பூச்சி இது மாதிரி சில செருப்பிட்டி இதுகளெல்லாம் உற்பத்தி ஆகுங்க. உங்களுக்கு சுருள் பூச்சி தாக்குதல் இதெல்லாம் குறையுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலக்கடையில் பார்த்திங்கன்னா அந்த சொக்கப்பானை கொளுத்துறது விளக்கு பொறி வைப்பறது இந்த காலத்துலேங்க. அந்த காலத்தில் சொக்கப்பானை கொளுத்துவாங்க. கார்த்திகை மாதம் வந்து அந்த வெளிச்சத்துக்கு வந்து தாய் அந்த பூச்சிகள் வந்து கவரப்பட்டு அப்படியே செத்து போயிருங்க. இப்போதெல்லாம் விளக்கு பொறி வைக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு 100 வாட்ஸ் பல்பு, அதுக்கு ஷேடோட மேலே ஷேடு இருந்துன்னு வைங்க. அந்த ஷேடுக்கு சுற்றியும் ஒரு வெள்ளை துணியை கட்டிட்டோம்னா கெட்டியான துணியை அந்த வெளிச்சம் வந்து வெளியே பரவாமல் இருக்கும். அடியில் ஒரு ஸ்டூல் மேலே ஒரு தட்டில் ஒரு சீமனியோ அல்லது ஒரு சின்ன இதை பூச்சிக்குழி மருந்து நோவாக்கிறான் மாதிரி லேசாக ஊற்றி வச்சுட்டோம்னா அந்த விளக்கு வெளிச்சத்துக்கு வந்து பூச்சிகள்லாம் வந்து விழுகுங்க. அப்புறம் என்னென்ன பூச்சிகள் விழுந்துருக்குன்னு அப்படியே நான் பார்த்தோம்னா அது நிறைய விழுந்துன்னா அடுத்து வந்து முட்டையிட ஆரம்பிக்கும். அது மாதிரி சமயத்தில் தான் நம்ம என்வி வைரஸ் கரிசல் தெளிச்சோம்னா சின்ன புழுவாக இருக்கும்போது கட்டுப்படுங்க. இப்படி நாம் இதெல்லாம் கடைபிடிக்கலாங்க. அப்புறம் தாவர பூச்சிகளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேப்ப சார்ந்த பொருட்கள் வந்து 200 வகையான பூச்சிகளை கட்டுப்படுத்த ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடு நஞ்சாக, குடல் நஞ்சாக, ஊன் உண்ணி தடுப்பானாக செயல்படுதுங்க. இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா பூச்சிகளை வளர விடாமல் தடுக்குது, உண்ண விடாமல் தடுக்குது, மொட்டை விடாமல் தடுக்குது. அதாவது பொதுவாக இனப்பெருக்கத்தவே தடுக்குது இந்த வேம் சார்ந்த பொருட்கள். இப்போ வேப்பிலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ பொறிச்சிட்டு வந்துங்க, அதை நல்லா இடித்து 20 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுன்னு வைங்க. கொஞ்சம் புதிய முறையாக அதே வந்துங்க ஒரு 3 நாள் ஒரு பானையில் ஊற வைக்கிறதுங்க. மேலே வந்து ஒரு வெள்ளை துணியால் நல்லா இறுகி கட்டிடுதுங்க. ஒரு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிக்கு சரி கிடைக்குங்க. 20 லிட்டர் ஊற்றி இருந்தோம்னா ஒரு 10-15 லிட்டர் கிடைக்குங்க. அதை எடுத்து ஒரு 500 மில்லி 1000 மில்லியாட்ட தெளிக்கலாங்க. ஒட்டும் திரவம் கலந்துக்கணுங்க, ஏன்னா அப்போ தான் இலைகளும் பரப்பில் அது ஒட்டுங்க. இது பூச்சி விரட்டியாக பயன்படுதுங்க. 5% வேப்பங்கொட்டை சாறு தயாரிக்கிறது, அதெல்லாம் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு தெரியுதுங்க. அது அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு 5 கிலோ வேப்பங்கொட்டையை நல்லா காஞ்சி கொட்டை இடித்து ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதுங்க. அதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக சில பயிற்சிக்கு போகும்போது சொன்னாங்க, அது 13 நாள் இதே மாதிரி மண்பாடையில் ஊற வச்சு நிழலில் வச்சு மேலே ஒரு துணியை கட்டி வச்சுட்டோமுன்னா வேப்பங்கொட்டை வடிநீர் நல்ல விதமாக தெளிஞ்சு நிற்கும். 10 லிட்டர் இருக்கும்போது 6 லிட்டர் தான் அது சுண்டிடுங்க. அதை எடுத்து இதே மாதிரி 500 லிருந்து 1000 மில்லியாட்ட தெளிக்கலாங்க. அது வந்து உங்களுக்கு சாரூஞ்சு பூச்சிகள், காய்த்துளைப்பான்கள் எல்லா பயிர்களுக்கும் தெளிக்கலாங்க. பயிறு வகை, நிலக்கடலை, காய்கறிகள் இது எல்லாருக்கும் தெளிக்கலாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா அந்த வேப்பங்கொட்டை வந்து ஒரு 3 மாதம் இதாக இருக்கணுங்க, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ தயாரிக்கும் போது கரைசல் வந்து பால் போல் வெண்மையாக இருக்குங்க. கொஞ்சம் 7-8 மாதம் ஆயிடுச்சுன்னா கரைசல் வந்து உங்களுக்கு ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்குங்க, ஒரு செயல்படும் திறன் குறையுங்க. அப்புறம் அதே மாதிரி வேப்பெண்ணெய் வந்துங்க ஒரு 1 ஏக்கராவுக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் பயணம் தேவைப்படுங்க. அது வந்து வேப்பெண்ணையும் தண்ணீருங்க எழுதிய கறக்காதுங்க. அதனால் நான் முதல்ல ஒரு 10 லிட்டர் ஒட்டும் திரவத்தில் 1 லிட்டர் வேப்பெண்ணையும் நாம் கலக்கிட்டு அப்புறம் வந்து தேவையான தண்ணியில் கலக்கும்போது நல்லா கலங்கிக்குங்க. அது பார்த்திங்கன்னா உடனே பயன்படுத்தணும், இல்லைன்னா உங்களுக்கு எண்ணெய் நீர்த்து போய் அந்த நீர்த்து இவளைகளாக மிதக்கும். அதனால் அது வேப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் உடனே பயன்படுத்திடணுங்க. இது பார்த்திங்கன்னா உளுந்தில் தேமல் நோய், இது மாதிரி இந்த நெல்லில் செம்புளி நோய், இது மாதிரி இந்த சில நோய்களுக்கெல்லாம் இந்த வேப்பெண்ணையை நாம் 2% கரைசலில் பயன்படுத்தலாங்க. இது வந்து இயற்கையிலே கொடுத்த ஒரு அருக்குடை அப்படின்னு சொல்லலாம். இந்த வேப்பெண்ணெய் எல்லா பக்கமும் இருக்கும், வேப்ப மரம் இல்லாத இடமே இருக்காதுங்க. ஏன்னா உங்களுக்கு கிணத்துமேட்டில் வேலியில் இதில் எல்லா பக்கமும் சாதாரணமாக ஒரு வறட்சி தாங்கக்கூடிய வந்து பயிர் ஒரு 10 வருஷம் மரமாக இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு மரத்துலேருந்து ஒரு 10 கிலோ உங்களுக்கு பழம் கிடைக்குங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது இந்த எளிய முறையில் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துகிறோம், சரி இது முடியலைன்னா இன்னொரு 2 மாற்றி அடிக்கணும்னு வைங்க. பூச்சி அதாவது இப்போ இயற்கை விஞ்ஞானிகளாக சொல்கிறாங்க, நம்மால்வார் போன்றவங்க நல்ல விதமாக சொல்கிறாங்க. அது பூச்சி விரட்டி, அதாவது ஆடு மாடு தின்னா தலைகள், உதாரணமாக சொல்லணும்னா ஆடு தின்னா பாலை, ஆடாதோடை, வேப்ப இலை, பப்பாளி இலை, ஊமத்தை இலை, எருக்கு, அதாவது தின்னால் கசக்கூடிய இலைகள் கொஞ்சம், வாசனை தரக்கூடிய இலைகள் கொஞ்சம், அப்புறம் பால் வடியும் இலைகள், இதுகெல்லாம் கொஞ்சம் நாம் பொறிச்சிட்டு வந்துங்க. ஒரு 10-15 கிலோ பொறிச்சிட்டு வந்து நல்லா உரளை போட்டு இடிக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல மரம் முட்டி இருந்ததுன்னா அதில் நல்லா தரிச்சுங்க. எப்பவுமே இரும்பு ட்ரம் ஆகாதுங்க, பிளாஸ்டிக் ட்ரம்மு அல்லது மண்பானை இதில் எது வேணாமோ நாம் அதில் போட்டுங்க. அது மூழ்கிற அளவுக்குங்க மாட்டு சிறுநீர் ஊற்றிங்க, காலை மாலையிலையும் அப்படியே கலக்கி விடணுங்க. இது வந்து ஒரு 15 நாளைக்கு வச்சுருக்கணுங்க. அதே மாதிரி நெகிழ வச்சு மூடி வச்சிடணுங்க, மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடணுங்க. இது நல்லா பிடிச்சி நல்லா நொய்ச்சி நல்லா தாங்க முடியாத நடியாக நம்மளுக்கு வருங்க வாசனை. பார்த்திங்கன்னா அதை நாம் தெளிக்கும்போது, அதாவது இந்த இயற்கை முறைக்கும் ரசாயன முறைக்கும் என்ன வித்தியாசம்னா எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்டு, அதாவது பொருளாதார சேதங்களை வந்த விற்பாடு மருந்து அடிச்சுட்றீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வறுமுன் காவதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல் கடுமுங்கிற மாதிரி முதலே முன்கூட்டியே தெளிச்சிடலாங்க. இதெல்லாம் இயற்கை முறையில் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகளை வந்து கொள்றது இல்லைங்க, முதலே வந்து வரவிடாமல் தடுத்துடுறது, வந்தால் தானே முட்டையிடுறதுக்கு. அதனால் இந்த கரைசல் தெளிக்கும்போது இயற்கையான சில தாவரங்களுக்கு சில வாசனை இருக்கும். இந்த பூச்சி வெட்டி தெளிக்கும்போது அந்த வாசனையை போயிட்டு வேறு வாசனை அந்த பயிர்களில் வரும்போது இந்த பூச்சிகளில் சாரூஞ்சி பூச்சிகள் சில பூச்சிகள்லாம் பறந்து வரும், இதில் வந்து முட்டையிடுறதுக்கு. இந்த வாசனை தாங்காமல் அது திரும்பி போயிடும். அப்போ வந்து நம்ம இயற்கை முறையிலேயே அதாவது இயற்கை சமன்பாடு நிலவுது, நாம் வந்து அதை கொள்றதில்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும் பூச்சிகளும் இயற்கையாக உற்பத்தி ஆகிக்குது. இது மாதிரிலாம் நாம் கடைபிடிக்கிறோமுங்க. இப்போ அண்மையில் கூட நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்திலிருந்து நூல்புழுவு கட்டுப்படுத்துறது எப்படி பல்வேறு பயிர்கள் அப்படின்னு ஒரு வானொலி வேளாண்மை பள்ளி நடந்துகிட்ருக்குது. என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பம் பின்னாக்கு நான் பயன்படுத்துகிறேங்க. இப்போ வாழையில் பார்த்தீங்கன்னா அந்த நடும்போது ஒரு 500 கிராம் அந்த குழியில் போட்டு நடுறணுங்க, அது நல்ல விதமாக நூல்புழு வர்றதில்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கத்திரியில் தான் கத்திரி நாற்று நடும்போது அந்த செடியில் ஒரு 5 கிராம் போட்டு நடும்போது அந்த வேர் முடிச்ச நூல்புழு நல்ல விதமாக கட்டுப்படுதுங்க. அப்புறம் அடியுரமாக 80 கிலோ வேப்ப முன்னாக்கு வந்து மஞ்சளில் பயன்படுத்தும் போது அதே அதுலேயும் நூல்புழு வர்றதில்லைங்க. இப்படி வேப்ப முன்னாக்கு வந்து நூல்புழு கட்டுப்படுத்துறதுல ஒரு நல்ல விதமாக செயல்பட்டுருக்குதுங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிக்ஸ் ஐட்டோசைம் அப்படிங்கிற சிலதெல்லாம் வாங்கி அடிக்கிறோம். அதனுடைய ஆற்றல் பார்த்திங்கன்னா இயற்கையிலே நம்ம தயாரிச்சிக்கலாங்க அதையே. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நல்ல வர தேங்காயை நல்லா உடைச்சிங்க, நல்லா துருமி அதையே மிக்சிலையோ அல்லது நம்ம ஆட்டங்கள்லேயே போட்டு நல்லா ஆட்டினோம்னா அந்த உடைச்ச அந்த தண்ணி இருக்குது பாருங்க, அதோட சேர்த்திக்கணும். அது ஆட்டி நல்லா துணியில் வடிகட்டணும்னா புளிஞ்சமுன்னா 5 லிட்டர் தேங்காய் பால் கரைசல் கிடைக்குங்க. இதோட முன்னையே ஒரு 5 லிட்டர் புளிச்ச மோர் எப்படியோ தயார் பண்ணிக்கலாங்க, வாங்கி அது சிலுப்பி ஒரு 5 லிட்டர் புளிச்ச மோர் எடுத்து இது ரெண்டையும் கலக்க வேண்டியதுங்க. நல்லா கலக்கிங்க ஒரு 7 நாள். மெயினாக மண்பானை நல்லதுங்க, ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல பவர் இருக்க மாட்டிருக்குது. இல்லைன்னா பிளாஸ்டிக் கேன் ஒரு இதில் வச்சுங்க, ஒரு 7 நாள் நல்லா மூடி வச்சிடணுங்க. நல்லா இது ரெண்டு நல்லா பாமாயி உங்களுக்கு நல்லா நோய்ச்சி வருங்க. இது எடுத்துங்க அதே மாதிரி தாங்க. இந்த கான்சன்ட்ரேஷன் மெயினுங்க, ஏன்னா இது அடர்த்தி அதிகமாக இருக்கும், நல்லா டைல்யூட் பண்ணணும். அதனால் 1 லிட்டர் கரைசலுக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து நாம் தெளிச்சோம்னு இந்த சத்தியமங்கலம் ஏரியாலாம் சில இயற்கை விவசாயிகள் சொல்கிறாங்க. பூக்களில் இந்த கரைசல் இதே விதத்தில் தெளித்ததுக்கு பூக்கள் வந்து உதறதில்லை, காம்புகள்லாம் நல்லா நீளமாக வருது, அப்புறம் வாடாமல் இருக்குது. ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வாடாமல் இருந்தாலும் நமக்கு நல்லது தானுங்க அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. சத்தியமங்கலம் சைடு நல்லவன் சுந்தரராமன் சார் இருக்கார், இயற்கை விவசாயி, அவர் நல்லா பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் மூலமாக இந்த சில தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சிட்டோம். அது மாதிரி இது இந்த சைட்டோசைம் இருக்கிற ஆற்றல் இதுக்கு இருக்குது. நான் வந்து மஞ்சளை தெளித்தேன், அதே மாதிரி பூசணக்கொல்லியாகவும் செயல்படுது, இந்த பூசண நோய்களை வர்றதில்லை. இப்படி இது வந்து எல்லா காய்கறி பயிருக்கும் எல்லாத்துக்கும் தெளிக்கலாங்க. பின்விளைவுகள் இல்லை, சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சில பூசணக்கொல்லிகளாக கொஞ்சம் எச்சா போச்சுன்னா கொஞ்சம் இலைகள்லாம் கருக ஆரம்பிக்கும். இதில் இந்த விகிதம் மெயின் 1:10 தெளிச்சோம்னா எல்லா விவசாயமும் கடைபிடிக்கலாங்க. இது வந்து ஒரு எளிய முறை. சாயந்தர நேரம் அழிக்கிறது இந்த கரைசல் நல்லதுங்க, ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா இந்த எப்பவுமே தேனீக்கள் வந்து இருக்குங்க, எல்லா பயிர்லேயுமே சாதாரணமாக இருக்கும். அதனால் மெயின் அளவுக்கு எந்த மருந்து அடித்தாலும் எந்த கரைசல் இயற்கை முறையில் அடித்தாலும் இது பாதிக்கிறதில்ல. இருந்தாலும் இந்த அடிக்கும்போது அது கொஞ்சம் ஏதாவது இந்த மேலே படும்போது அது கொஞ்சம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் தப்பு இல்லைங்க. எப்பவுமே அந்த 3 மணிக்கு மேலே அடிக்கிறது தான் நல்லதுங்க. நம்ம அனுபவத்தில் அதான் சிறந்ததாக தெரியுது. வெயில் நேரத்தில் கண்டிப்பாக அடிக்கக்கூடாதுங்க.
நல்லா அருமையாக சொன்னீங்க. அந்த விதை நேர்த்தி செய்கிறதுல ஆரம்பித்து என்னென்ன நோய்கள் கட்டுப்படுத்த முடியும், என்ன பூச்சிகள் வந்து இயற்கையிலேயே நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்குது, இதை தவிரவும் நமக்கு வந்து இந்த இயற்கை முறையில் மருந்துகள் பயன்படுத்தாமல் எப்படி நம்ம வந்து பயிர் பாதுகாப்பு மேற்கொள்ளலாம் அப்படின்னு நல்லா அருமையாக சொன்னீங்க. நிறைய பூச்சிகள்லாம் ஞாபகம் வச்சுட்டு இந்தந்த பூச்சிகள்லாம் நமக்கு வந்து நன்மை செய்யுது அப்படிங்கிற விவரங்கள்லாமும் சொன்னீங்க. இப்போது இது இப்போ நீங்கள் சொன்னது பூராவுமே நீங்கள் பயன்படுத்தி பார்த்துருக்கீங்களா? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செலவு குறைக்கிறதுக்கு பயன்பட்டுருக்குங்க?
முடிஞ்ச அளவுக்கு நான் பயன்படுத்தி பார்த்துருக்கணுங்க. பருத்தியில் வந்து நல்ல விதமாக பயன்படுத்தியிருக்கணுங்க. காய்கறியில் வந்து கத்திரியில் பயன்படுத்தியிருக்கணுங்க. மெயினாக பயன்படுத்துறது நல்ல உங்களுக்கு இடுபொருள் செலவு குறையுதுங்க. மற்ற இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தெல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் குறைஞ்சபட்சம் எந்த மருந்து வாங்கணுங்க 500, 600, 700, 1000 ரூபாய் அளவுக்குலாம் விற்கிதுங்க. அது அதை விட இது செலவு குறையுதாங்க, ரொம்ப குறைச்சிதான். நம்மகிட்ட இருக்கிற பொருள்கள் நாமளே பயன்படுத்துகிறோம், தாவரக் கழிவுகளை பயன்படுத்தி நாம் இதெல்லாம் தயாரிக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி பஞ்சகவியாக தயாரிக்கலாம். இப்போ மத்திய பிரதேச மாநில அவங்க பார்த்திங்கன்னா இந்த நெய் இந்த இதுகள்லாம் விட்டு போட்டு சுலபமான முறையில் ஒரு பஞ்சகவியை அவங்க சொன்னாங்க. தான்மாத்து இடத்தின் கீழே பெண்கள்லாம் பயிற்சிக்கு போயிருந்தாங்க. அந்த பெண்கள் நம்மளுக்கு சொல்கிறாங்க இன்றைக்கி, ஏன்னா மகளிர்கள் வந்து இன்றைக்கி நல்ல ஓரளவுக்கு விவசாயத்தில் நல்ல தெளிவாகவும் இருக்கிறாங்க, ஆர்வமாக செய்கிறாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு பயிற்சிக்கு போயிட்டு வந்து நான் ஒரு தோட்டத்துக்கு போகும்போது அப்புறம் அவங்கள பார்த்து நான் இதைய செலவுக்கு கொஞ்சம் இதாக இருந்து அதே தெளிச்சினுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோ மாட்டு சாணம், 5 லிட்ரு மாட்டு சிறுநீர், 5 லிட்ரு தண்ணி, அப்புறம் இந்த பயிர் மாவு இருக்குது பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் மாவு அல்லது கொள்ளு மாவு, இதில் ஒரு 100 கிராம், அப்புறம் ஒரு 1/2 கிலோ நாட்டு வெள்ளம் அல்லது சர்க்கரை, நாட்டு கரும்பு சர்க்கரை, இது எல்லாம் ஒன்றா கலந்துங்க. ஒரு 10 நாள் நல்லா இதே மாதிரி தானுங்க, நல்லா ஊற வச்சு அதே மாதிரி நல்லா கலக்கி விடுவாங்க. காலையிலையும் மாலையிலையும் கலக்கி விட்டு அப்புறம் வச்சுருந்து இதே அமிர்த கரிசனம்னு சொல்கிறாங்க, ரெண்டு விதத்துலையும் சொல்லலாம் அவங்க சொல்கிறது. இதை வந்து தெளிக்கலாம், தண்ணியோடமும் கலந்து விடலாங்க. இப்படி இதை பண்ணும்போது உங்களுக்கு பயிர் விளைச்சி ஊக்கியாகவும் பயன்படுது, தெளிக்கும்போது உங்களுக்கு பூச்சி விரட்டியாகவும் பயன்படுது. இப்படி எளிய முறையெல்லாம் இன்றைக்கி வந்துட்டுருக்குதுங்க. இதை நான் கடைப்பிடிச்சிருக்கேனுங்க. கத்திரியில் அடிச்சிருக்கிறேன், பருத்தியில் அடிச்சிருக்கிறேன், மஞ்சளை கூட அடிச்சிருக்கணுங்க. இந்த சில இந்த இலைப்பேனுகள்லாம் வர்றதில்லைங்க.
இப்போ வந்து நம்ம பொதுவாக மருந்துகள் அதிகமாக பயன்படுத்துகிற பயிர் வந்து முதல்ல பருத்தி, ரெண்டாவது காய்கறி பயிர்களில் பார்த்தோம்னாக்கா அடுத்தது கத்திரிக்கு தான் நிறையா பயன்படுத்துகிறோம். இந்த ரெண்டு பயிர்கள்லையுமே வந்து நீங்கள் இந்த மாற்று முறைகளை பயன்படுத்தும் போது அது நிச்சயமாக வந்து உங்களுக்கு செலவு நல்லாவே குறைஞ்சிருக்கும். இப்போ வந்து அக்னி அஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னீங்க பேசும்போது, இப்போ அதை பற்றிய விவரங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ஒரு 10-15 வயசுக்கு முன்னே நம்ம டியூனியோ பூச்சியல் துறை பேரரசர் கல்யாணி சுந்தரங்க நல்ல விவரமாக சொன்னாருங்க. அது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், 5 லிட்ரு மாட்டு சிறுநீர், 1 கிலோ புகையிலை, 2 கிலோ பச்சை மிளகாய், 5 கிலோ வேப்ப இலை, வெள்ளைப்பூண்டு 1 கிலோ, இது எல்லாம் ஒரு பானையில் போட்டுங்க. கண்டிப்பாக அது பானையில் போட்டு தான் வேகிக்கணும்னு சொல்கிறேன், நல்லதுங்க. அப்படி நல்லா வேக வைக்கும்போது தலைப்படணும், நல்லா 3 வாட்டி நல்லா வேக வைக்கணும், 3 தடவை கொதி வரணும். அப்புறம் நல்லா ஆறணும் விற்பாடுங்க, எடுத்து வடிகட்டி, அதாவது இந்த கரைசல் வந்து 1 லிட்ருன்னு வைங்க, 10 லிட்ரு தண்ணி சேர்த்தணுங்க. சேர்த்து நல்லா தெளிக்கும்போது உங்களுக்கு நல்ல விதமாகவே காய்ப்புழுக்கள், சாரோஞ்சம் பூச்சிகள் எல்லா பயிருக்குமே தெளிக்கலாங்க. 5 நாளைக்கு ஒரு முறை, இது 1 வாட்டி, வேப்ப சார்ந்த பொருட்கள் அது 1 தடவை, பூச்சி விரட்டி 1 தடவை, அதே மாதிரி ஒட்டுணி வர்றது, நம்ம இன்னும் சொன்ன பார்த்தீங்களா இந்த NB வைரஸ்களை தெளிக்கிறது, இதெல்லாம் ஒருங்கிணைச்சு செய்யும்போது இயற்கை முறையில் கண்டிப்பாக நாம் மருந்தே இல்லாமல் பாம்பு கொண்டு வந்துடலாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக தெரியுங்க, இதெல்லாம் என்னங்கன்னா கொஞ்சம் தாமதமாக செயல்படும். சிலது பார்த்திங்கன்னா சில சிந்தடிக் பருத்தி மருந்தெல்லாம் அடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனே புழு செத்த மாதிரி இருக்கும். ஆனால் காய்ப்புழுக்கு ஒரு மருந்து அடிச்சுன்னு வைங்க, சார் கொஞ்சம் பூச்சிகள் உற்பத்தி ஆயிரும். இன்றைக்கி அது அப்படி போய் போய் தானுங்க நாம் விவசாயத்தில் நஷ்டமாக காரணம். இப்போ முடிஞ்சளவுக்கு நம்ம இயற்கை இதில் தான் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு இன்றைக்கி நல்லா ஒரு 20-30% எங்கள் எல்லா பக்கமுமே இளைஞர்கள்லேருந்து எல்லாமே ஒரு இயற்கை விவசாய முறைகள், இயற்கை பூச்சிகள் தெளிக்கிறது, இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்பட்டுருக்குங்க. அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டதுக்கு உங்கள் ஒரு சமுதாய வானொலி நிலையம் காரணம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அவங்க நடத்துகிற கான்டாக்ட் ப்ரோக்ராம்ஸு, வளரும் மேலாண்மை இம்மாரி வானொலி நிலையங்கள், இம்மாரி பல ஊடகங்கள் நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குதுங்க.
நல்லா சொன்னீங்க. அதாவது இந்த தொழில்நுட்பங்கள் வேளாண்மை பல்கலைக்கழகங்களில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க, அதை வந்து உங்களை மாதிரி உழவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தணும், அப்போ தான் அதனுடைய நோக்கமே நிறைவேறுது இல்லைங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகங்கள்லாம் வந்து பொழுதுபோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்தாமல் இந்த மாதிரி பயனுள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பின்பற்றுவதன் மூலமாக தான் அந்த ஊடகங்களுடைய உண்மையான பயன்பாடு கிடைக்குது. அதை நீங்கள் நல்ல முறையில் செஞ்சுட்டு வரீங்க. இப்போது நம்ம சமுதாய வானொலி நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு அதுக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய விவசாய அனுபவம், மிக நீண்ட நெடிய அனுபவம், உங்களுடைய கருத்துக்கள் மற்ற நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றிங்கய்யா, வணக்கம்.
இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு மிகுந்த நன்றிங்க.
இதுவரை நேயர்கள் கேட்டது ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பில்